பிபிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 20.
எனது அருமை அன்புள்ளங்களே, திருவிழா கூட்டங்களில் அவ்வப்போது நாம் காணும் ஒரு காட்சி நம் தேடலை இன்று துவக்கி வைக்கின்றது. சிறுவன் ஒருவன் அப்பாவின் தோள் மீது அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் கேட்ட ஏதோ ஒன்று அவனுக்கு கிடைக்காததால் கோபமும் அழுகையும் அவன் முகத்தில் கொந்தளிக்கின்றன. தன் கோபத்தை வெளிப்படுத்த அவ்வப்போது அப்பாவின் தலையில் தன் பிஞ்சு கையால் அடித்த வண்ணம் அங்கு அமர்ந்திருக்கின்றான். அதே நேரம் அவனது மற்றொரு பிஞ்சுக்கரம் அப்பாவின் தலையை சுற்றி வளைத்து கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றது. ஒரு கையால் அப்பாவின் தலையை இறுகப் பற்றி கொண்டு மற்றொரு கையால் அவரை அடித்த வண்ணம் செல்லும் அந்த சிறுவன் நம் விவிலிய தேடலின் நாயகன் யோபை அழகாக சித்தரிக்கின்றான். தனக்கு நேர்ந்த துன்பங்களை புரிந்து கொள்ள முடியாமல் கோபம், வருத்தம், குழப்பம் என்ற பல உணர்வுகளோடு போராடிக் கொண்டிருந்த யோபு தன் கோபத்தை இறைவன் மீது காட்டினாலும் அவரை நம்பிக்கையோடு இறுகப் பற்றிக் கொண்டிருந்தார்.
அன்பு இதயங்களே, தன் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை தெரியாமல் தவித்த யோபை மேலும் குழப்பும் வண்ணம் அவரது நண்பர்கள் மூவர் யோபின் மீது மேற்கொண்ட தாக்குதல்களை சென்ற சில வாரங்கள் நாம் சிந்தித்து வருகின்றோம். முதல் சுற்று உரையாடல்கள் முடிந்து இரண்டாவது சுற்று உரையாடல்கள் இன்னும் தீவிரமான தாக்குதல்களாக மாறியுள்ளதை தற்போது சிந்தித்து வருகின்றோம். யோபு நூல் 18 பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ள பில்தாதின் தாக்குதல்களுக்கு யோபு அளிக்கும் பதிலுரை 19 பிரிவில் இடம்பெற்றுள்ளது. விவிலிய விரிவுரையாளரான வெயின் ஜாக்சன் என்பவர் 19 பிரிவில் யோபு கூறும் பதிலுரையை 4 பகுதிகளாக பிரிக்க முயன்றுள்ளார். இந்த பதிலுரையில் நம் தேடல் பயணத்தை தொடர்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, தன்னை பழித்துரைக்கும் நண்பர்களைப் பற்றி 19 பிரிவின் முதல் பகுதியில் கடிந்து பேசும் யோபு, இரண்டாவது பகுதியில் இறைவன் தன்னை எவ்வாறெல்லாம் வதைக்கின்றார் என்பதை பல உருவகங்கள் வழியே சித்தரிக்கின்றார். தனக்கு நேர்ந்த துன்பங்களால், குறிப்பாக தன் உடலுக்கு வந்த நோயால் தன் உறவினர், நண்பர்கள், மனைவி, மக்கள், பணியாளர் அனைவருமே தன்னை விட்டு விலகியிருப்பதை 3 பகுதியில் மிகுந்த வேதனையோடு எடுத்துரைக்கின்றார் யோபு. இதைத் தொடர்ந்து இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஒரு சில வரிகளில் அவர் மிக அழகாக கூறுகின்றார். இவ்வாறு அன்புள்ளங்களே, வேதனையும் நம்பிக்கையும் கலந்து ஒலிக்கும் யோபின் சொற்களை கேட்கும்போது தந்தையின் தோள் மீது அமர்ந்து செல்லும் சிறுவன் அவரது தலையை ஒரு கையால் இறுகப் பற்றி கொண்டு மற்றொரு கையால் அவரை அவ்வப்போது அடித்த வண்ணம் செல்லும் அந்த காட்சி நமது கண்முன் வலம் வருகின்றது.
ஆண்டவரே, என் அருத்துணையே, ஆற்றல் தந்திடும் உயிர் துணையே, ஆண்டவரே என் அருத்துணையே.
யோபு நூல் பிரிவு 19. என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர்? என்னை வார்த்தையால் நொறுக்குவீர்? பன்முறை என்னை படித்துரைத்தீர், வெட்கமின்றி என்னை தாக்கிப் பேசினீர்.
தன் நண்பர்களை பார்த்து யோபு கூறும் உணர்வு பொங்கும் இந்த சொற்களுடன் அவரது பதிலுரை ஆரம்பமாகின்றது. தன்னை பழித்துரைப்பதால், குற்றம் சாட்டுவதால் தன் நண்பர்கள் புகழைத் தேடிக்கொள்கின்றனர் என்று யோபு முதல் பகுதியில் குறிப்பிடுகின்றார்.
பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கின்றார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கின்றார்கள் என்று ஒரு திரைப்படத்தில் நக்கீரரை பற்றி தருமி என்ற புலவர் கூறும் வேடிக்கை வரிகள் நினைவுக்கு வருகின்றன. வாழ்வில் சாதனைகள் செய்து புகழ் பெறுவோர் ஒருபுறம் இருக்க, மற்றவர்கள் சாதனையை அல்லது அவர்களது நல்வாழ்வை குறைகூறியே புகழடைய விரும்புவோரும் உள்ளனர் என்பது யோபு காலம் முதல் இன்றும் நம்மிடையே நிலவி வரும் யதார்த்தம். அன்பு நெஞ்சங்களே, தன் நண்பரை சாடும் முதல் பகுதியை தொடர்ந்து இறைவன் தன்னை எவ்வாறு துன்புறுத்துகின்றார் என்பதை இரண்டாவது பகுதியில் பல உருவகங்கள் வழியே விவரிக்கின்றார் யோபு. தன் வழியை அடைத்தார், பாதையை இருளாக்கினார், மணிமுடியை தலையினின்று அகற்றினார், எல்லா பக்கமும் இடித்து தகர்த்தார் என்று யோபு பட்டியலிடும் இவ்வரிகளில் அவரது வேதனையின் ஆழம் வெளிப்படுகின்றது.
தனக்கு உண்டான தோல் நோயால் தன் குடும்பத்திலிருந்து தான் எவ்வளவு தூரம் வெறுத்து ஒதுக்கப்பட்டார் என்பதை 3 பகுதியில் 13 முதல் 22 முடிய உள்ள 10 இறை சொற்றொடர்களில் யோபு அப்பட்டமாக கூறுகின்றார். யோபு விவரிக்கும் இந்த வார்த்தைகள் வாசிப்போரின் மனதில் காயங்களை உருவாக்குகின்றன.
யோபு நூல் பிரிவு 19. என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று, என் தாயின் பிள்ளைகளுக்கு நாற்றமானேன், என் உயிர் நண்பர் எல்லோரும் என்னை வெறுத்தனர், என் அன்புக்குரியவராயிருந்தோரும் எனக்கு எதிராக மாறினர், நான் வெறும் எலும்பும் தோலும் ஆனேன்.
அன்பு இதயங்களே, நமக்கு உண்டாகும் பல்வேறு நோய்களில் தோல் மீது உருவாகும் நோய்கள் நம்மை வெகுவாக தனிமைப்படுத்துகின்றன. உடலுக்குள் உருவாகும் பல நோய்கள் கொடியனவாக இருந்தாலும் அவை வெளிப்படையாக தெரியாததால் உறவுகளும் நண்பர்களும் நம்மை நெருங்கி வர தயங்குவதில்லை. ஆனால் தோல் மீது உருவாகும் சிறு சிறு நோய்களும் மற்றவர்களை நம் அருகில் வரவிடாமல் தடுத்து விடுகின்றன. அப்போது நாம் உணரும் அந்த தனிமையை யோபு இந்த வரிகளில் கூறுவது போல் தெரிகின்றது. அன்பு இதயங்களே, இந்த வரிகளை சிந்திக்கும்போது தொழுநோயால் துன்புறுவோரை, குறிப்பாக அவர்கள் உறவுகளால் விலக்கி வைக்கப்படும் அந்த துன்பத்தை சிந்தித்து பார்ப்பது நல்லது. உலகின் மிக பழமையான நோய்களில் ஒன்றாக கருதப்படும் தொழுநோயினால் அல்லது ஹான்சன் நோயினால் பாதிக்கப்பட்டோர் மனித சமுதாயத்திலிருந்து அன்றும் இன்றும் விலக்கி வைக்கப்படுகின்றனர் என்ற கொடுமையை நாம் அறிவோம்.
அன்பு நெஞ்சங்களே, தொழுநோய், தொழுநோயாளி என்ற வார்த்தைகளை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்வரை நாம் தொழுநோயாளி என்ற வார்த்தைக்கு பதில் குஷ்டரோகி என்ற வார்த்தையை பயன்படுத்தினோம். ஆங்கிலத்திலும் அவர்களை லெப்பர் என்று சொல்லி வந்தோம். நல்ல வேளையாக இப்போது ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். ஆங்கிலத்தில் லெப்ரசி பேஷண்ட் என்றும் தமிழில் தொழுநோயாளி என்றும் அழைக்கின்றோம். குஷ்டரோகி என்றோ லெப்பர் என்றோ சொல்லும்போது நாம் குறிப்பிடும் மனிதர் அந்த நோயாகவே மாறிவிட்டதைப் போன்ற உணர்வை ஏற்படுத்துவதால் அவரை மனித பிறவியாகவே நாம் கருதுவதில்லை. இன்றும் இந்நிலை பல இடங்களில் தொடர்வது வேதனைக்குரிய ஓர் உண்மை. அன்பு நெஞ்சங்களே, நாம் பயன்படுத்தும் சொற்களை மாற்றும்போது எண்ணங்களும் மாறும் என்பது உண்மை. ஒருவரை குஷ்டரோகி என்று சொல்வதற்கு பதில் அவரை ஒரு நோயாளி என்று குறிப்பிடும்போதே அவரை பற்றிய நமது எண்ணங்களும் உணர்வுகளும் வேறுபடும். அவரை பற்றி சிறிதளவாகிலும் உள்ளத்தில் மரியாதை பிறக்கும்.
எனதருமை அன்புள்ளங்களே, இஸ்ரேல் மக்களிடையே தொழுநோயாளிகளை பற்றிய எண்ணங்களும் அவர்கள் நடத்தப்பட்ட முறைகளும் மிக கொடுமையாக இருந்தன. விவிலியத்தில் பரிசுத்தம், புனிதம் என்ற சொற்களும் நலம் அல்லது சுகம் என்ற சொற்களும் ஒரே அடிப்படை சொல்லிலிருந்து வந்தவை. கடோஷ் என்ற எபிரேய சொல்லுக்கு இறைமை, முழுமை என்ற அர்த்தங்கள் உண்டு. எவையெல்லாம் முழுமையாக நலமாக உள்ளனவோ அவையெல்லாம் பரிசுத்தமானதாக, புனிதமானதாக கருதப்பட்டன. இந்த அடிப்படையில் நலம் இழந்தோரை இறைவனிடமிருந்து பிரிந்தவர்கள், எனவே பாவிகள் என்று யூதர்கள் தீர்மானித்தனர். அதிலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும் பாவிகள் என்ற கண்டனம் எழுந்தது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை லேவியர் நூல் இவ்வாறு சொல்கின்றது.
லேவியர் நூல் பிரிவு 13. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடையணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார்.
அன்பு இதயங்களே, இத்தகைய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு ஊருக்கு வெளியே ஒரு குப்பை மேட்டில் அமர்ந்திருந்த யோபு இறைவன் தன்னை எவ்வாறெல்லாம் வதைக்கின்றார் என்பதை 19 பிரிவில் பட்டியலிடும். அதே வேளையில் அதே இறைவன் மீது தனக்கு உள்ள நம்பிக்கையை இப்பிரிவின் இறுதி பகுதியில் மிக உன்னதமான சொற்களில் அறிக்கையிடுகின்றார். இந்த அற்புதமான வரிகள் நமது அடுத்த தேடலை வழிநடத்தும்.
தாங்கிடும் துணை தனிமையில் துணை சுமைகளில் துணை தவறி நான் செல்லினும் உடன் வரும் துணை தவறி நான் செல்லினும் உடன் வரும் துணை ஆண்டவரே என் வழி நடத்திடும்
இன்றைய பிபிலிய திரல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.